யாக்கோபு நிருபத்திலிருந்து நான்கு செய்திகள் இன்றைக்கு கொடுக்க போகிறேன். முதலாவது அதிகாரத்தில் யாக்கோபு நிருபம் முதலாவது அதிகாரத்தை எடுத்து உங்களுடைய வேத புத்தகத்தில் திறந்து வைத்துக் கொண்டீர்களானால் அந்த நான்கு செய்திகளும் இந்த முதலாவது அதிகாரத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஒன்றாவது வசனத்தில் இருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரையும் உள்ள அந்த வசன பகுதியிலிருந்து தான் இந்த செய்திகள் கொடுக்க போகிறேன். இதற்கு ஒரு தலைப்பு, பொதுவான ஒரு தலைப்பு வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல. அதுதான் தலைப்பு, துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல. அந்த தலைப்பின் அடிப்படையில் இந்த நான்கு செய்திகளை இன்றைக்கு நாம் வேதத்தில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கை நாட்டில் நடந்து கொண்டிருந்த சண்டை இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த சண்டை முடிவதற்கு முன்பாக அங்கு மக்கள் ரொம்பவும் தொல்லைக்குள்ளானார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். அங்க இருக்கிற சில சபைகள், வட பகுதியில் இருந்த சில சபைகளோடு எனக்கு தொடர்பு இருந்தது. கடந்த 4-5 வருடங்களா எனக்கு அங்கு போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. ஒரு கிராமத்தில் ஒரு சபை இருந்தது, ரொம்பவும் நல்ல விசுவாசிகள், அதிகமாக படிப்பறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய திருமற தீபத்தை அருமையாக வாசிக்கிற ஒரு மக்கள், சத்தியத்தை ரொம்ப ஆர்வமாக கேட்கிற ஒரு மக்கள், அதுக்கு போதகராக இருக்கிற ஒருத்தரும் கூட அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு வந்து பைபிளும் பைபிள் லேம்பும் தான் எனக்கு எல்லாம் கொடுக்குதுன்னு. திருமற தீபத்துக்கு ஆங்கிலத்தில் பைபிள் லேம்ப்னு பெயர். அவருக்கு ஆங்கிலம் வாசிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியும் தமிழில், வேத சத்தியங்களை திருமற தீபத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த பிரச்சனைகள் மத்தியில் அந்த முழு கிராமமுமே பாதிக்கப்பட்டு 40,000 பேர் வரையில் அவர்கள் அந்த ஊரையே விட்டு விலகி போய் வேற மரத்தடியிலையும் மற்ற இடத்துலையும் வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த சபையே, முழு சபையும் அகதிகள் முகாமுக்கு போய் சேர வேண்டிய நிலையில ஈடுபட்டதுமல்ல, ரெண்டு பாஸ்டர்ஸையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. நல்லா நடந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அது இனி என்ன நடக்குமோ, நம் மறுபடியும் எங்களுக்கு ஊருக்கு போக முடியுமா முடியாதாங்கிற ஒரு நிலை. அவர்களுடைய வீடுகள் எல்லாமே கூட குண்டுகளால அழிக்கப்பட்டு விட்டன. குழந்தை குட்டிகள் குடும்பங்கள் எல்லாருமே கூட, சபையும் கூட அப்படியே தொடர்ந்து ஒரு வளமையான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாத படிக்க அகதிகள் முகாமில் போய் வாழ வேண்டிய ஒரு கொடுமை அவர்களுக்கு நடந்தது. மனிதருடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். பல வருடங்களுக்கு முன்பாக நான் இங்கிலாந்தில் படித்து கொண்டிருந்த பொழுது, இறையியல் படிப்பு படித்து கொண்டிருந்த பொழுது, லெஸ்டர் ஷேர்னு ஒரு இடத்துல ஒருத்தர் சந்தித்தேன். ஒரு கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தவர். அவர் வந்து முகம் கொஞ்சம் சோகமாக இருந்தது. அதை பற்றி நான் விசாரித்த பொழுது அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளை வந்து, அவருடைய மகள், அவளுக்கு வயது ஒரு 10-13 வயசு தான் இருக்கும், ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த தெருவை தாண்டி பஸ் ஏற போற நிலைமையில வேகமாக வந்த ஒரு வண்டியில அவ ஆக்சிடென்ட் பட்டு அந்த இடத்திலேயே அவர் உயிரை இழந்தா. ஆனா அப்பா கண்ணு முன்னுக்கு நடந்துச்சு. தன்னுடைய மகள் தான் ரொம்பவும் அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்த ஒரு மகளுக்கு இப்படி தன் கண்முள்ளாகவே நடந்தது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனா அவர் விசுவாசியாக இருந்ததுனால அதை சமாளித்து சகித்து கொண்டு அவரால் தொடர்ந்து வாழ முடிந்தது. இப்போ இங்கே இருக்கிற உங்களுக்கு மத்தியிலையும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் சில துன்பங்கள் இருக்கலாம். நம்ம சில துன்பங்களை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம், வாய்விட்டு சொல்ல முடியும். சில காரியங்களை நம்ம சொல்ல முடியாமல் நம்ம மனசில் கூட வச்சுருப்போம். அப்படி துன்பங்கள் இருக்கலாம். துன்பங்கள் மனுஷனுக்கு பல விதங்களில் வரலாம். இப்போ துன்பம்னு சொல்லுகிற நேரம், காலையில் எழும்புற நேரம் சில பேர் தலைவலி வரலாம், பழுவலி இருக்கும். இந்த மாதிரி துன்பங்களை நான் சொல்லலை. இப்போ இதெல்லாம் நம்ம துன்பங்கள்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வரும் போகும், தொடர்ந்து வந்துகிட்டு போறது. ஆனா வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் ஏற்படுவது உண்டு. இப்ப நான் ரெண்டு உதாரணங்கள் கொடுத்தேன், அந்த மாதிரியான துன்பங்கள், பெரிய மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுகிற பிரச்சனைகள். ரொம்ப நம்பி நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிருப்பீங்க, உங்க நண்பனா இருந்திருப்பா, உங்களை திடீர்னு கைவிட்டு விட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்படி வாழ்க்கையில பல துன்பங்கள் மனுஷனுக்கு ஏற்படுவது உண்டு. இப்படி துன்பங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த துன்பங்கள் வந்து நிச்சயமா நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். நினைச்சிடாதீங்க துன்பங்கள்னு சொன்னா அது என்னமோ நமக்கு ஒரு முதமான ஒரு வழியும் இருக்காதுன்னு நினைச்சிடக்கூடாது. நிச்சயமாக மனதுல ஒரு வழியை ஏற்படுத்தலாம், சரீரத்திலையும் கூட ஒரு வழியை அது ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் நமக்கு தூக்கத்தை கூட அந்த துன்பங்கள் இல்லாமலாக்கி விடக்கூடும். துன்பங்கள்னு சொன்னா அது நிச்சயமாகவே நமக்கு மிகவும் ஒரு பாரத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியது தான் துன்பம். நம்ம என்னமோ துன்பங்கள்னா எனக்கு ஜிலேபி சாப்பிடுற மாதிரின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க, அது அப்படி இல்லவே இல்லை. அப்படி ஏதும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு துன்பமா இருக்காது, அதுக்கு பேரு தொல்லையா இருக்க முடியாது. நிச்சயமாக யாராக இருந்தாலும் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு முதிர்ச்சி உடையவராக இருந்தாலும் கூட துன்பம் நிச்சயமாக ஒரு வழியை நம்முடைய சரீரத்திலையும் மனதிலையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். இதத்தான் இன்னைக்கு யாக்கோபு நமக்கு சொல்லுகிறார். முதலாவது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுகிறது அதை பற்றிய செய்திதான். அவர் சொல்லுகிறார் துன்பங்கள் நிச்சயமாகவே நமக்கு வரும்னு சொல்லி. அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்க தேவனுடைய மனிதன் நமக்கு சொல்லுகிறாரு துன்பங்கள் அது உண்மையானவை, அது நமக்கு ரொம்பவும் வழியை ஏற்படுத்தக்கூடியவை, அவை நிச்சயமாக வரும். மூல மொழியில அதை பார்த்தீங்கன்னா அது எழுதி இருக்கிற மாதிரி இரண்டாவது வசனத்துல சொல்றாரு, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற பொழுது, அதன் மூலமாக யாக்கோபு சொல்லுவது என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில துன்பம் சகஜமா வரும். நம்ம இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கையில சாதாரணமாகவே நம்ம சந்திக்க போறது துன்பம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நிச்சயமா வரத்தான் செய்யும், அதை நிறுத்த யாராலையும் முடியாது. அப்படி அது வராம நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டா அது நிச்சயமா மனுஷ வாழ்க்கையாக இருக்காது, தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்ட மாதிரி போயிடும். துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. யாராவது சொன்னீங்கன்னு சொன்னா, ஐயோ இதுக்கு முந்தைய யாராவது எனக்கு இதை பத்தி சொல்லியிருந்தா நான் இயேசுவ நேசிக்காமையே இருந்திருப்பனே, துன்பமே வாழ்க்கையில வரக்கூடாது வராதுன்னு நினைச்சு இல்ல, நாம விசுவாசிச்சே சொன்ன அது உங்க தப்பு. ஏன்னா இயேசு எங்கேயுமே துன்பங்கள் வாழ்க்கையில வராதுன்னு ஒரு இடத்துலயாவது சொல்லி இருக்கிறார. உங்க வேதத்தை திருப்பி காட்டுங்க பாக்கலாம், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னதில்ல. யாக்கோபு சொல்லுகிறாரு நீங்க தப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க, நான் சொல்றேன் கேளுங்க, இயேசுவுடைய தம்பி தான் யாக்கோபு. துன்பம் நிச்சயமாக வரும், கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும், அது அவனுக்கு வந்தே தீரும். இதுதான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தி. துன்பங்களை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம், நிச்சயமாக அது வாழ்க்கையில் வரும்னு சொல்லுகிறார். இதை யாக்கோபு சொல்லுவதற்கு காரணம் என்ன? இப்ப எழுதின இந்த நிருபம் எழுதப்பட்டது யாக்கோபுக்கு ரொம்பவே பரிச்சயமாக இருந்த மக்களுக்கு. அவர் ஒரு காலத்துல இந்த மக்களுக்கு போதகராக கூட இருந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு புறஜாதி மக்கள்கிட்ட போய் அவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு வாழ்க்கையில சகல விதமான பலவிதமான துன்பங்களும் வந்தது. அதனால அவங்க தடுமாற்றத்துக்கு உள்ளானார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாகத்தான் இந்த நிருபத்தை யாக்கோபு எழுதினார். அவர்களை எப்படியாவது உதவி செய்யணும், அவர்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கி சமாளிச்சு வாழ வேணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவருக்கு உதவி செய்யும் முகமாக யாக்கோபு இதை இங்கு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதுகிற பொழுது யாக்கோபு பாருங்க நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறார். பவுல் மாதிரி ரொம்ப வாழ்த்துகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம உடனே விஷயத்துக்கு வந்துடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க பட்ட துன்பங்கள் அப்படிப்பட்டது. அது மட்டும் இல்லாம யாக்கோபு ரொம்பவும் பீடியை போட்டுக்கிட்டு இருக்காம நேரடியா விஷயத்துக்கு வர்றதுக்கு காரணம், இதை வந்து ரொம்ப சீரியஸான விஷயத்தை நான் பேச போகிறேங்கிறதுக்காகத்தான். அதை பத்தி இவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில சரியா வாழணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் யாக்கோபு இங்கு வந்து அந்த காரியத்தை செய்கிறார்னு பார்க்கணும். ஆனா யாக்கோபு இங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் சகல விதமான துன்பங்களை வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும், சந்தோஷப்படுங்கள் சொல்றாரு. இந்த கேட்கிற நேரமே சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன ஒரு பாஸ்டர் மாதிரியே இல்லையே, என் மன வலியெல்லாம் குறைக்கிற மாதிரி ஏதாவது சரி சும்மாவது யாராவது சொல்லாமா இல்லையா, சொல்லுவாங்களா இல்லையா, சும்மாவது ஏதாவது சொல்லாமே இப்படியா போட்டு உடைக்கிறது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா யாக்கோபு பாருங்க நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறார். என் சகோதரரை நீங்கள் பலவிதமான துன்பங்களில் அகப்படுகிற பொழுது மூணாவது வசனம் கடைசியில என்ன சொல்லியிருக்கு, அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு உண்மையைத்தான் பேசுகிறார். ரொம்ப பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் எப்படி வேதம் சொல்லுதுன்னு சொன்னா, ஆடு வேஷம் போட்ட ஓநாய்கள்னு சொல்லி, அதை வெளியில ஆடு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ஓனாய் என்ன செஞ்சுக்குமா, ஆடு தோலை போட்டுக்கிட்டு வர்றது. அப்ப ஆடெல்லாம் தான் ஆடுன்னு நினைச்சு சும்மா இருக்கும், அப்ப கடிச்சு சாப்பிட்றலாங்கிறதான். சில பேர் ஊழியத்துல, சில பேர் என்ன, ரொம்ப பேர் இன்னைக்கு ஊழியத்துல அப்படிதான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலும். யாக்கோபு அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு, யாக்கோபு இப்படி சொன்னதுக்காக நமக்கு தான் சில நேரம் கோபம் வரலாம், யாக்கோபு பத்தி தப்பா நினைக்கலாமே தவிர அவருடைய மக்கள் அவரை தப்பா நினைச்சதாகவோ திட்டுனதாகவோ எங்கேயுமே எழுதி வைக்கப்படல. ஏன், அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட உறவு இருந்துச்சு. எதை யாக்கோபு சொன்னாலும் எங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவாரு, அது நல்லதைத்தான் சொல்லுவாருங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. யாக்கோபுடைய வார்த்தைகளை மட்டும் இல்ல, அவரை முக்கியம் ரொம்பவும் நம்பி வாழ்ந்தவர்கள் இந்த மக்கள். அதனாலதான் யாக்கோபும் தைரியமா அவளுக்கு உண்மையை சொல்லுகிறார், நீ பல விதமான சோதனைகள் நீ அகப்படுகிற பொழுது நீ என்ன செய்யணும், மிகுந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள். அது மட்டுமில்ல, இதுல ஒண்ணு பார்க்கணும், பல விதமான சோதனைகள் நீங்கள் அகப்படுகிற பொழுதுங்கிற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல சோதனைகள் வாழ்க்கையில் ஏற்படுவது சகஜம். When you are faced with trials ஆங்கிலத்தில் சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சோதனைகள் தொலைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், வராம இருக்காது. அப்படி அது ஏற்படுகிற பொழுது நீங்க என்ன செய்யணும், ஏற்படாதுன்னு சொல்ல, ஏற்படுகிற பொழுது ஒரு சோதனையை நீங்க வெற்றி கொள்ளலாம், இன்னொன்னு வர்றதுக்கு காத்திருக்கும். வாழ்நாள் பூரா நம்ம கர்த்தரை நேரா முகமுகமா பார்க்கிற வரையும், அவர் வருவதற்கு முன்பாக நம்ம உயரெடுத்துக் கொள்ளப்பட்டோம், ஆனால் அந்த காலம் வரையும் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவில் உயர்ந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் முதிர்ச்சி அடைந்திருந்தாலும் என்ன நடக்கும், தொல்லைகள் வரும். அப்படி வருகிற பொழுது அதை நீங்கள் சந்திக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார். பாருங்க, நிச்சயமா அது வரும். ஆனா தொல்லைகளை பற்றி தவறான எண்ணங்கள் கிறிஸ்தவ மத்தியிலும் இருக்கு. தொல்லைகள் வந்தா அது சரியே இல்லை, ஒரு கிறிஸ்தவங்கிறதுக்கு அறிகுறி தொல்லைகளுடைய வாழ்க்கையில ஏற்படாம இருக்கிறது தான் போதிக்கிறவங்க கூட இருக்கிறான். அப்படி சொல்றவங்க இருக்காங்க, இல்லப்பா நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும், ஆண்டவருக்குள்ள நீ வந்து விட்டாயானால் உன்னை உயர்த்துறது தான் அவருக்கு நோக்கமா இருக்கு. ஆகவே நீ அதிகமா செல்வத்தோட நல்லா வாழணும். நம்மள கிறிஸ்தவனா இருந்து ஒரு சாதாரண வேலையில இருந்தா சில கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளுகிற சில கூட்டத்தாருக்கு அது பிடிக்காது. ஏன்னு சொன்னா, சகல ஆசீர்வாதத்தாலே உன்னை நிரப்புவதற்காகவே இயேசு வந்திருப்பதனால நீ எப்படி சாதாரண வேலையில இருக்கலாம், என்ன பாரு நான் எங்கேயோ போயிருக்கேன்னு ஒரு போதனையே நடக்குது தெரியுமா, அப்படி இருக்கு. சாதாரணமா இருக்கவே கூடாது, அப்படி இருந்தா இயேசுக்கு அது அவமானம். அவர் எவ்வளவு உன்னை உயர்த்த யோசிச்சிருக்கிறார்னு சொல்லி பிரசங்கமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை அந்த மாதிரி போதனையில என்னன்னு சொன்னா, அது வேதத்துல பார்க்க முடியாது, அது இயேசுக்கே தெரியாத ஒரு போதனை. சில பேர் சொல்றது, என் வாழ்க்கையில துன்பம் வந்திருந்தா நீ ஏதாவது பெருசா பாவம் செஞ்சிருப்பாதான். அதனால ரொம்ப பேர் அப்படி இல்லாத மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பயத்துல நம்ம பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிருவானோ. கேன்சர்லாம் வரக்கூடாது, கிறிஸ்தவனா இருந்தா கேன்சர் வரவே கூடாது. சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ரூட்ல போனீங்கன்னு சொன்னா வேதத்துல இருக்கிற பல புஸ்தகங்களை நம்ம வாசிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, தேவான் எப்படி இறந்தாரு, கல் அடிச்சு கொண்டாங்க. அவர் விசுவாசியா இல்லையா, அதை விட மோசமாக யாருக்கு நடக்கணும். பவுல் எப்படி இறந்தாரு, அவர் கழுத்தை வெட்டிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. கிறிஸ்தவரா இல்லையா, எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற ஒரு பெரிய அப்போஸ்தலர்களுக்கு கூட ரத்த பொழி கொடுத்து தான் மரணம் சம்பவிச்சிருக்கு. பவுல் எவ்வளவு வெக்கமே இல்லாம தனக்கு நடந்த உபாதைகளை எல்லாம் எழுதுறாரா இல்லையா? அவர் விசுவாசம் இல்லையா? அதை விட பெருசா யார் வாழ்ந்திருக்கிறா? என்ன பார்க்கிறோம்? தொலைகள் வாழ்க்கையில சாதாரணம். அத துன்பங்கள் வந்து தப்பானவை, அது வரவே கூடாது. அது வந்தா நம்ம விசுவாசிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு யாரும் சொன்னா அது போலி போதனை. வேதத்துல இல்லாத ஒரு போதனைங்கிறத மனசுல வச்சுங்க. கிறிஸ்தவனுக்கு ஏன் தொல்லைகள் வருது? காரணம் இருக்கு. வாழ்க்கையில் இது சகஜம். நமக்குள்ள எஞ்சி இருக்கிற பாவம்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, ரிமைனிங் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டாலும் கூட நம்ம பூரணமானவர்களா மாறிவிடவில்லை. நம்ம இருதயம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க கூடாது, நம்ம ஏதோ இயேசு இருதயம் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு. அப்படி கிடைச்சா நம்ம துன்பத்தை ஒரு கெட்டதையே சிந்திக்க மாட்டோம் இல்லையா? அது பூரணமான இருதயம். நம்ம இருதயத்துக்கு நடந்திருக்கிறது என்னது? அது பாவம்னா என்னன்னு தெரிஞ்சு அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை செஞ்சு விடலாம் எவ்வளவு பெரிய கிறிஸ்தவனா இருந்தாலும். அது தப்புன்னு தெரியக்கூடிய ஒரு இருதயம் கிடைச்சிருக்குது. அந்த தப்பான காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு இருதயம் கிடைச்சிருக்கு. அந்த தப்பை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம இருதயத்துக்கு நடந்த பெரிய காரியம். ஆனால் பாவம் உலகத்தில் இருக்கு. இந்த இருதயம் பாவத்தை செய்து விடலாம், செய்யாம நம்ம இருக்கணும். அதுக்கான தகுதிகள் வல்லமை நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா இது செய்து விடக்கூடும். ஆகவே தொலைகள் வரலாம். உலகத்துல பாவம் இருக்கு, நம்ம சுத்தி இருக்கிற மக்கள்ல பாவம் இருக்கு. அவள் பாவம் இருப்பதனால அவளுடைய பாவ செய்கள்னால நமக்கு தீங்கு ஏற்படலாம், தொல்லைகள் துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆகவே எப்படி தொல்லைகள் துன்பங்களை நம்ம சமாளிக்க முடியும்? இல்லைன்னு சொல்ல முடியும், தடுக்க முடியும், முடியவே முடியாது. இன்னொன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் ஒரு பெரிய போதனையை பத்தி சொல்லுகிறது, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம படைச்சது மட்டுமல்ல, நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். கொலோசேயர்ல வாசிச்சு பார்த்தா முதலாவது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, அந்த தேவன் எப்படி படைத்த தேவன், கிறிஸ்து படைப்புல அவரும் இருந்திருக்கிறார். படைத்த எல்லாவற்றையும் அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார்? பராமரிக்கிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. நம்ம அவர் பராமரிக்கிறார். அவருடைய பராமரிப்பின் ஒரு பகுதி கூட நம்முடைய வாழ்க்கையில தொல்லைகள் வருவது சகஜம். அதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. அவருடைய பராமரிப்பை பற்றி படிக்கிற பொழுது தொல்லைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருவதில்லை, அவர் அனுமதிக்கிறார்னு பார்க்கிறோம். தொல்லைகள் துன்பங்களுக்கு ஆண்டவர் காரணகர்த்தா அல்ல, அதுக்கு பாவம் காரணகர்த்தாவாக இருக்கிறது, பாவத்தில் இருக்கிற உலகம் காரணகர்த்தாவாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பராமரித்தலின் காரணமாக அதை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள அனுமதிக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் தேவனுடைய பராமரிப்பை பற்றிய ஒரு உண்மை. அவருடைய பராமரிப்புக்குள்ளாக நாம் இருக்கிற பொழுது தொல்லைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தொல்லைகள் ஏற்படும், தேவனுடைய பராமரிப்பின் காரணமாக. யோவான் 16 அதிகாரம் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 16 அதிகாரத்தில் 3 வசனம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு, இவர் யாரு? தன்னுடைய சீடர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள், அதாவது யூதர் இயேசுவுக்கு விரோதிகள் என்ன செய்வாங்க? ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கக்கூடிய காலமும் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஆண்டவரை அறியாதபடியினாலும் என்னை பிடிக்காதபடியினாலும் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? தொல்லை கொடுப்பார்கள், பல துன்பங்களை ஏற்படுத்த பார்ப்பார்கள். இயேசுவே சொல்லுகிறார். இயேசுடைய வாயிலிருந்து தான் இது வருது. என்னையே கொலை செய்யணவன் உங்களை சும்மா விடுவானா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அந்தபடி எனக்கு இவ்வளவு தூரம் செய்திருக்கிற பொழுது உங்களுக்கு செய்யாம இருக்க மாட்டான். நிச்சயமாக செய்வார்கள். இப்ப அதுலேயே யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்தோம்னு சொன்னா, 15வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் 19வது வசனம், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகத்தை சேர்ந்தவர்களை உலகம் தன் நட்பு வச்சிருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினால், அப்படின்னா நீங்க வந்து இப்ப விசுவாசிகள் உலக வழக்கத்தின்படி நடக்கிறது இல்லை, உலகத்தில் இருந்தாலும் கூட உலக வழக்கத்தின்படி போகாம இருப்பதனாலே, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது, உலகத்தின் வழிகளிலே போகக்கூடாது. அப்படி இருப்பதனால உலகம் என்ன செய்யும், நம்ம உலகத்தினுடைய சிந்தனைகளுக்கு எதிராக இருப்பதனால உலகம் நம்மை பகைக்கும். ஆண்டவரை பகைப்பது போல, இயேசுவை பகைப்பது போல அந்த உலகம் நம்மை பகைக்கும். அப்போஸ்தல நடவடிக்கை எடுப்போம், 14வது அதிகாரத்துல வாசிக்கிறேன் 22வது வசனம், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும், அநேக உபத்திரவங்களின் வழியாய் பிரவேசிக்க போகிறோம். யார் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம பரலோகத்திற்கு பிரவேசிப்பதற்கு முன்பாக வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை, தொல்லைகளை, துன்பங்களை சந்தித்து தான் அங்க போக போகிறோம். அப்படி சந்திக்காமல் அங்கு போன மனுஷனை பார்த்ததே இல்லை உலகம், அவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. நிச்சயமாக வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். இன்னொரு வசனம், 1 கொரிந்தியர், 10வது அதிகாரத்துல நம்ம எடுத்து பார்ப்போம், அதையும் நானே வாசிக்கிறேன். 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்க வந்து சோதனைன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை யாக்கோபு 1வது அதிகாரத்தில் பயன்படுத்தி இருக்கிற அதே வார்த்தை தான். ஆகவே இத தொல்லைகள், துன்பங்கள்னு கூட நம்ம சொல்லலாம். மனுஷருக்கு, அதாவது மனுஷருக்கு வளமையாக ஏற்படுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு ஏற்படவில்லை. வாழ்க்கையில் தொல்லைகள், துன்பங்கள் வருகிறப்போ நீங்க நினைக்க கூடாது, ஒருத்தனுக்குமே நடக்காம எனக்கு நடந்துருச்சு. தப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிறது, படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வரவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாகுவார். இது என்ன சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம சோதனையோ துன்பத்தோட ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத காட்டுதா இல்லையா, நமக்கு சோதனை வரப்போகிறது அவருக்கு தெரிந்திருக்கிறதா இல்லையா? ஏன் தேவனுடைய பராமரிப்பின் காரணமாக அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காரணகர்த்தவராக அவர் இல்லாமல் இருந்த பொழுதும் அதை அனுமதிக்கிற அந்த தேவன் என்ன சொல்லுகிறார், நம்ம உங்களுக்கு என்ன சோதனை வருதோ அது உங்களால தாங்க முடியாததா இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம தான் குதியா குதிப்போம். என்னமோ ஆண்டவருக்கு ஒண்ணுமே கண்ணும் தெரியாம அறிவும் இல்லாம ஞானமும் இல்லாம கொடுத்துட்ட மாதிரி குதிப்போமா இல்லையா? அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிற நான் படுற கஷ்டம். அவர் என்ன சொல்றார், மனுஷனுக்கு வர்றதுதான் பாவனுக்கு வரப்போகுது, சாதாரணமா மனுஷன் வாழ்க்கையில ஏற்பட போகிறதுதான், அதுவும் நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதனாலே நீ தாங்க முடியாததை நான் அனுமதிக்க மாட்டேன். அது ஒரு பெரிய வாக்குத்தமா இல்லையா, சந்தோஷப்படலாமா இல்லையா? என்னதான் நடந்தாலும் உங்களால தாங்க முடியாதது உங்களுக்கான, யோவான கல்லால அடிச்சு கொன்னாங்க, ஆண்டவருக்கு தெரியும் அதை அவனால் தாங்க முடியுமா இல்லையா. அவன் என்ன செய்யலாம், நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொன்னான், அவனால தாங்க முடிஞ்சிருக்கும், அவனால தாங்க முடிஞ்சிருக்கு. அதான் இங்க சொல்லப்படுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக, உங்கள் சக்திக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் அதை தாங்கக்கூடியதாக அதிலிருந்தும் கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கூட உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். பாரு, எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அடுத்தது 1 பேதுரு யாக்கோபுவுக்கு அடுத்த நிருபம், 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 5வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு, பிசாசுக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்னா எட்டாவது வசனம் பிசாசுன்னு தான் சொல்லுது. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க பார்க்கிற உலகத்தில் இருக்கிற உங்க சகோதரர்கள் மத்தியில் அத்தகைய பாடுகள் நிறைவேறி வருகிறது. அவங்களும் கஷ்டப்படுறாங்க தான். ஆகவே யாக்கோபு முதலாவது அதிகாரத்தில் இங்க இரண்டாவது மூணாவது வசனத்தில் யாக்கோபு உபத்திரவங்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? நீ நிச்சயமாக வாழ்க்கை தொல்லைகளை சந்திப்பீர்கள், அது நிச்சயமாக வந்து தான் தீரும். அவை பலவிதமான சோதனைகளாக இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு விதமாக வித்தியாசமான வெவ்வேறு விதமான சோதனைகள் எங்களுடைய தொல்லைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. இப்ப இதெல்லாம் யோபுவனுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யோபுவை வாசிக்கிற பொழுது அவன் நீதியானவன், தன்னுடைய நாவினாலே கர்த்தருக்கு எதிராக பேசாமல் இருந்தவன். ஆண்டவரே அதுக்கு சாட்சி சொல்றார் இல்லையா. மனைவி முதல்ல இருந்து நண்பர்கள் எல்லாமே அவனுக்கு தவறான உபதேசம் தான் கொடுத்தான். சில பேர் வந்து சொன்னா, நீ எது வெளிப்பார்வைக்கு ரொம்ப பக்திமானா இருந்திருப்ப போல இருக்கியா யோபு, ரொம்ப பக்திமானனா இருந்திருக்க, அது கூட சில நேரம் போலியா இருந்திருக்கலாம், யாருக்குமே தெரியாம ஆண்டவருக்கு மட்டும் செஞ்ச ஏதோ ஒரு தப்ப நீ செஞ்சிருக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்க, அதெல்லாம் ஓடி போயிடும். ஆனா யோபுவுக்கு தெரியும், நான் அப்படி ஒண்ணுமே செய்யல. மனைவி கூட பொறுமை இழந்து போயிட்டு என்னமாவது பணி சரி பண்ணிருப்பா, அது போகட்டும், ரொம்ப கஷ்டமா இருக்குலாம் சொல்லியா. ஆனா அவன் என்ன செய்தான், அவன் தேவனோடு அத்தகைய உறவு இருந்ததுனால என்ன காரணத்தால் அது வந்துச்சு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த தேவன், என் தேவன் என்னை பாதுகாப்பார்னு சொல்லி அவரை ஆசீர்வதிக்க தான் செய்தானே தவிர, தன்னுடைய நாவால கூட அவன் எந்த பாவத்தையும் செய்யலையே, எந்த விதமான ஒரு முறுமுறுப்பும் அவனுடைய நாவில் இருந்து புறப்படவில்லையே இல்லைங்களா. அந்த அளவுக்கு அவன் அப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. யோபு இரண்டாவது அதிகாரம் 9 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் புஸ்தகத்துக்கு முதலாவது புஸ்தகம் எடுத்து பார்க்கிற பொழுது இரண்டாவது அதிகாரம் அதில் சொல்லுது, அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரா, நீ எவ்வளவு நாளைக்கு நீ உத்தமை மாதிரி இருந்துட்டு போயிடுறது, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இவ்வளவோ சோதனை மனுஷனுக்கு வரலாம்னா வந்திருக்குதான். இவனுக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்க, சொந்த மனைவி அவன் பக்கத்துல இருந்து அவனோடு வாழ்ந்து அவன் எப்படிப்பட்ட உத்தமனெல்லாம் வாழ்க்கையில பார்த்தவன் இப்ப சொல்லுகிறான், நீ இதுக்கு மேலே உத்தமனா நீ இருந்து தான் தீரணுமா, அவரை தூசிச்சுட்டு அப்படியே விட்டுரு உயிர. சோதனை எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. ஆனா யோபு எப்படி நின்னான், எல்லாவற்றிலும் அவன் தன்னுடைய நாவினாலே கர்த்தருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசவில்லை. சோதனை வருங்க, சோதனை கட்டாயம் வரும். இப்ப நம்ம வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், யாக்கோபு சொல்லுகிறாரு, ஏன் அதுக்கு காரணங்கள்லாம் கூட பார்த்தோம், இது மனுஷனுக்கு சகஜம்தான் பார்த்தோம், யாருமே இதுல இருந்து தப்ப முடியாது, பலவிதமான தொல்லைகள் வரும்னு தான் பார்த்தோம். ஆனா இந்த சோதனைகளை எப்படி மக்கள் அணுகுகிறாங்க, அதை எப்படி சந்திக்கிறாங்க? சோதனைகள் வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் கூட சில நேரம் செஞ்சிடுற காரியங்களை பாருங்க, என்ன செய்யறாங்க, ரொம்ப பேர் இருக்கிறாங்க கர்த்தரை திட்டுறது, அது ரொம்ப தவறானது. சும்மா அனாவசியத்துக்கு கூட ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன்னா சொல்லிட்டு கூட நம்ம நாவால கர்த்தரை தூசிக்க கூடாது. அவரை கிரஸ் பண்றத போல மோசமானது ஒன்றும் இல்லை. பழைய பாட்டில் பார்க்கணும், ரூத்துல நகோமிக்கு பெரிய தொல்லை வந்துச்சா இல்லையா, நீ ஒழுங்கா பேசாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா வாழ்க்கையில தொல்லை வராதுதான். ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டுருதுன்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஊருக்கு போகணும்னா புரஜாதி மக்கள் மத்தியிலேயே போய் வாழணும், வேற இடமே இல்லையா, இவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா போவாசம் அங்கே தானே இருந்தான், அவன் போகலையே, போய் என்ன நடந்துச்சு, புருஷனும் போயிட்டான், பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வச்சு, யாரை கல்யாணம் பண்ணி வச்ச, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி வச்சுதான் இல்லையா. வேதம் தெளிவாக சொல்லுது அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு, நல்லா கண் இருந்தும் குருடேங்கிற மாதிரி கட்டி வச்சுட்டு என்னாச்சு, பிள்ளைங்களும் செத்து போயாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்தா, ஆண்டவரோட கோபம், ஆண்டவர் அதுலேயும் நல்லது செய்தாரா இல்லையா, அவர் இதுக்கு காரணகர்த்தா இல்ல, பட்ட துன்பத்துக்கெல்லாம் அவர் காரணகர்த்தா இல்ல, ஆனா அவருடைய பராமரிப்புல அந்த துன்பங்கள்லாம் இருக்கிறத பாக்குறமா இல்லையா, இந்த பராமரிப்புள்ளாக அவ கொண்டு வருகிறாரா இல்லையா ஆண்டவர். ஆனா அவன் என்ன செய்தா, ஆண்டவரை திட்டினா, முறுமுறுத்தா, கைய தூக்கி அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. தேவன் அதை விரும்புவதில்லை. இஸ்ரவேலர்களை வந்து ஆட்சி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பூரா இஸ்ரவேலர்கள்னு அவருக்கு பேர் இருந்துச்சு, அவெல்லாம் யூதர்கள். இன்னொரு பேர் இருந்துச்சு, முறுமுறுக்கிறவங்க. நல்லா பாருங்க, எங்க திருப்பி பார்த்தாலும் முறுமுறுக்கிறது. யாருக்காவது வனாந்தரத்தில் போய் உழைக்காம டீ கடையெல்லாம் ஒன்றும் பக்கத்தில் இல்லாம ஒவ்வொரு நாளும் மூணு வேளை சாப்பாடு கிடைச்சிருக்குதா? கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுக்கு கிடைச்சா இல்லையா? கிடைச்சுதான் இல்லையா? என்ன செஞ்சாங்க? அப்பயும் ஒரு பொறுமையா பார்த்து நிதானிச்சு நடந்துக்கிட்டாங்களா? இல்ல, முறுமுறுக்கிறது. இது என்ன டேஸ்டே இல்லாம இருக்குதே. நாம பாட்டுக்கு எகிப்துல இருந்திருந்தா நல்லா சாப்பிட்டுருக்கலாம், டேஸ்டா இது சாப்பாடா இதுன்னு கேட்டாங்களா இல்லையா? ஆண்டவர் அடிச்சாரா இல்லையா அவங்கள? நம்ம இப்ப அதெல்லாம் பாக்குறோம். நாம எத்தனை தடவை செஞ்சிடறோம்? செஞ்சிடறோமா இல்லைங்களா? செஞ்சிடறோம். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்க கூட பரீட்சையில ஃபெயில் ஆகினாலும் நீங்க படிக்கல, ஃபெயில் ஆகிட்டீங்க, அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒழுங்கா முறையா கவனமா உழைச்சி படிச்சிருந்தா பாஸ் பண்ணலாமா இல்லையா? ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் நம்ம படிக்காதது தாங்கிறது கூட புரியறதில்ல. ஒழுங்கா வேலையில இருந்து ஒழுங்கா வேலையை செஞ்சா வேலையில இருந்து நம்மளை யாராவது தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. நம்ம பிடிச்சி வச்சுக்க தான் பார்ப்பான், இன்னும் வேலை செய்ய வச்சுதான் பார்ப்பான். ஒழுங்கா வேலை செய்யறதில்ல, அவன் வெளியே போட்டான்னா ஆண்டவரை திட்டுறது. நம்ம படுற கஷ்டங்களுக்கெல்லாம் பாவம் தான் காரணம், நம்ம சரியா வாழாதது தான் காரணம். நல்லா நினைச்சிங்க, முறுமுறுக்கவே கூடாது, அது தப்பு. சில பேர் நினைப்பாங்க, கிறிஸ்தவர்களும் கூட தான், வாழ்க்கையில் துள்ளைகள் துன்பங்கள்லாம் ஏற்படுத்தினா அது அதுக்கு காரணம் அது ஏன் வருதுன்னு யோசிக்கிறது இல்லை, அதை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிக்கிறது இல்லை, வாழ்க்கையில் ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி சொல்றது, அந்த மாதிரி இருந்துடுறது. அது என்ன பண்றது? நான் என்ன பண்றது? அது அதுவும் தப்பு, அது அடுத்த தவறு. ஒன்னு ஆண்டவரை திட்டுறது, மற்றது ஏதோ ஒரு ஒரு விதமான அக்கறை இல்லாம அதுவரை ஒரு சிந்தனையுமே இல்லாம வாழ்றதும் ரொம்ப தப்பு. சில பேர் பேசுவாங்க, அப்படி ஏன் நடக்குதுன்னே தெரியல, இப்ப பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்குது, ஏன்னே எனக்கு புரியல அப்படின்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. கிறிஸ்தவன் அப்படி செய்யக்கூடாது, கிறிஸ்தவன் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இங்க யாக்கோபு பல காரியங்கள் சொல்லுகிறார், இந்த துன்பத்தினால நமக்கு நடக்க போகிற நன்மைகள் நம்ம பார்க்க போறோம். அதனால கர்த்தரை நிந்திக்க கூடாது, நிந்தனை செய்யக்கூடாது, அதே நேரம் எந்த அக்கறை இல்லாத மாதிரி இருந்துருந்தும் கூடாது. இவங்களால மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க கிறிஸ்தவங்க, பக்கத்து வீட்டு அம்மா வர்றாங்க, இவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே, ஏதாவது எனக்கு சொல்ல இருந்தா ஒரு ஆலோசனையா கேட்டு சும்மா போய் பேசலாம், கிறிஸ்தவர்களோட பேசினா நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நினைச்சிட்டு வர்றது. இவங்க சொல்றது என்ன, வந்தீங்க எதுக்கு வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு அவங்க கேட்பாங்க. என்னங்க போங்க, எல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்ல, சொல்லாமா? கிறிஸ்தவ வாயில இருந்து வரலாமா? வரவே கூடாது. ஏன்னா நம்ம பேச்சு மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி பேசிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி இயேசுவை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும்? முடியுமா? முடியவே முடியாது. அது தப்பு அப்படி பேசுறதெல்லாம். சில பேர் என்ன ஆயிரும்னா, இந்த துன்பங்கள்லாம் வர 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 அவங்க விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இழக்க மாட்டாங்க உண்மையான விசுவாசிகள், ஆனா விசுவாசம் குறைஞ்சிட்டு போயிடும். நீங்க விசுவாச குறைந்து உள்ளவர்களா பரலோகம் போற வரையும் வாழ்றது சரியானு கேட்டுப்பாங்க. அது நமக்கும் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லை, யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு இருக்காது. தேவனுடைய கிருபையிலையும் ஞானத்திலையும் நம்ம வளரணுங்கிறது வேதம். அது வளர்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கணும், நம்முடைய நோக்கமா இருக்கணும். இன்னைக்கு வளரணும், நாளைக்கு வளரணும், நாளன்னைக்கு வளரணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் வளர்ந்துகிட்டே இருக்கணும். விசுவாச குறைவுள்ளவனாக வாழ்றது ரொம்ப சரியில்லை. பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்றேன் இந்த காரியங்களை? ஏன்னா துன்பங்கள் தொல்லைகள் வருகிற பொழுது சில பேருடைய அணுகுமுறையே தவறா இருந்துருது, அது தப்பு. சரி, இப்ப கடைசியா ஒண்ணு கேட்க போறோம், பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, வேத பூர்வமாக இந்த தொல்லைகள் துன்பங்களை எப்படி சந்திக்கிறது, நம்ம என்ன செய்யணும்? இப்ப பொதுவா தான் பார்க்க போறோம், யாக்கோபுக்கு இன்னும் ஆழமா போயிடல. அதுக்கு முந்தி சில பொதுவான போதனைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நாலு காரியங்கள் சொல்றேன். இப்ப நாலு காரியங்கள் எப்படி வேதபூர்வமாக இப்படி கர்த்தர் அனுமதிக்கின்ற அவருடைய பராமரிப்புக்கு உட்பட்ட இந்த தொல்லைகளை நம்ம எப்படி அணுகணும். நான்கு காரியங்கள். அதுல முதலாவது, ஆண்டவரை பற்றிய ஒரு தெளிவான முறையான அறிவு நமக்கு இருக்கணும், அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம நாட்டிலேயே அது ஒரு பெரிய மோசமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நிறைய இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவரை பத்தி ஒரு சரியான அறிவு இல்லை. ரொம்ப பேருக்கு இல்லைங்க, கேட்டு பாருங்க, நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்களே அந்த இயேசுவை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்கன்னு சொல்லி 5 நிமிஷம் மட்டும் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? என்ன சொல்லிக் கொடுக்க போகுது? இப்படி ஒரு புரஜாதிகாரை நம்ம பார்த்து கேட்டானா நம்ம ரொம்ப உஷாராயிடணும். ஏன்னா நம்ம கிடைச்சிருக்கிற இந்த 5 நிமிஷம், இந்த 5 நிமிஷமே வாழ்க்கிறதா இறக்குறதுங்க இடைப்பட்டதா இருக்கலாம். அவன் பரலோகத்துக்கு வர்றதும் வெளியே நிக்கிறதுக்கும் உள்ள 5 நிமிஷமா இருக்கலாம். இப்ப எந்த அளவுக்கு நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு அந்த தெரிஞ்சிருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி இலகுவான இதுல சொல்லணும், பேசாது. இப்ப அதுக்கு உழைக்கணுமா இல்லையா? அப்ப கர்த்தரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்காட்டி, அந்த அறிவுல நம்ம வளர்ந்திருக்காட்டி நம்மளால எப்படி முடியும்? ரொம்ப பேருக்கு வாழ்க்கைகளை தொல்லைகளை சகிக்க முடியாம இருக்கிறது காரணம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறது. நான் 86வது சங்கீதத்தை எடுங்க, 86வது சங்கீதம். இந்த 86வது சங்கீதம் ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுகிறது? சங்கீதம் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய சங்கீதங்கள்ல தாவீது மற்றவங்களும் சொல்லி கொடுக்கிறாங்க, கர்த்தர் யார்? கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலும், நான் சிறுமையும் எளிமையும் உள்ளவன், என் ஆத்மாவை காத்தறலும், நான் பக்தி உள்ளவன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற எமது அடியானை ரட்சியும். அப்படிதான் அவன் ஜெபம் பண்றானா இல்லையா? ஜெபம் பண்ணி 5வது வசனத்துல என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், God is good. சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொன்னப்பட்ட வார்த்தை இல்ல. இலங்கைக்கு போயிருந்த பொழுது ஒரு சபையில என்ன கூப்பிட்டுட்டாங்க. இவர் வந்து இந்த பையன், இந்த நடத்துறவர் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் இதுல இருந்தவர். இது ஒரு அருமையான ஒரு நடந்த நிகழ்ச்சி. அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து பிடிஎச் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவங்களுடைய கல்லூரியில, இறையியல் கல்லூரியில். அப்போ நம்ம பத்திரிகை கொஞ்சம் பிரபலமாயிருச்சு. இப்போ அதில் வந்து அவர்களுடைய போதனைகளை பற்றியெல்லாம் நம்ம அது தப்புன்னு சொல்லி விளக்கங்கள் கொடுக்கறதுனால அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த பிடிஎச் படிக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம பத்திரிகையை கொடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்களுக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். எப்படி இருக்கு, இதுக்கு பதில் கொடுக்கும்படியா? அப்போ பிடிஎச் மாணவனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பயிற்சி என்னன்னு சொன்னா, பாஸ் பண்றதுக்கு இந்த பத்திரிகையை பத்தி எழுதி அவனுடைய போதனைகளை வேதபூர்வமாக தவறுன்னு காட்டும்படியா. இவனும் ரொம்ப படிச்சு எழுதி 98 மார்க் வாங்கிட்டான். அவர் 98 மார்க் வாங்கின உடனே சந்தோஷம் இல்லையா அவருக்கு, என்ன பிடிஎச்ல நல்லா செஞ்சா கோல்டு மெடல் கிடைக்கும், அதனால 98 மார்க் கிடைச்சி எல்லாம் பாராட்டுறாங்கன்னு இவர் என்ன செஞ்சிருக்காரு, இன்னும் கூட ரொம்ப ஆர்வத்தோட கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வாசிச்சு எல்லாம் எழுதிக்கிட்டு போக போக இவன் ஒன்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு போறது காண்டவர் இன்னொரு மாதிரி வேலை செய்வார் இல்லைங்களா. இவர் நான் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுது எழுது அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாசிக்கிறதுக்கெல்லாம் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல எப்படி இதை தப்புன்னு எழுதுறதுக்கு ஒண்ணுமே அவனுக்கு வசனம் தேட முடியல. கடைசியில் என்ன செஞ்சிட்டான், இதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறதுக்காக வாசிக்க ஆரம்பிச்சேன், அது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப பிடிஎச் முடிக்கிறதுக்கு முன்னாகவே இதை வாசிச்சு இதுதான் உண்மையான சத்தியம்ட்டு இதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க, பிடிஎச் முடிஞ்ச பிறகு உனக்கு மெடல் கொடுக்க மாட்டோம், சர்டிபிகேட்டும் கொடுக்க மாட்டோம். 5 வருஷம் வீணா போச்சு. இப்ப சொன்னாங்க மார்டின் லூத்தருக்கு சொன்ன மாதிரி, இதெல்லாம் நீ படிச்சதெல்லாம் இப்ப இதுவரையும் புதுசா படிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி எழுதி கொடுத்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேள், உனக்கு பிடிஎச் தாரேன். இங்க என்ன ரொம்ப பேர் காலம் வாரிட்டுருவோம், ஆண்டவரையே தெரியாது சொல்லிட்டான் பேதரு. அவன் சொல்லிட்டான் முடியவே முடியாது, இதுதான் சத்தியம், பிடிஎச் நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு சபை ஆரம்பிச்சார். அந்த பையனுக்கு உதவி செய்யறதுக்காக தான் போயிருந்தேன். இப்ப அவங்களுக்கு வந்து சபை நடத்துறது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுல இருந்து வெளியே வந்து தப்புன்னு தெரிஞ்சாலும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில என்னை கூப்பிட்டு, ஒன்னையுமே மாத்தாம நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க. அப்ப நான் பார்த்தேன் ஆரம்பமே சரியா இருக்கல, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம், வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, எந்த இதுலையும் பார்க்க முடியாது. ஜெபத்தை 3 இதாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ப்ரைஸுக்கெல்லாம் ஒரே மொழி தான். நாம் ப்ரேயர் ப்ரைஸ் அதெல்லாம் நன்றி வேறதெல்லாம் 3ஆக பிரித்து வச்சிட்டோம். இப்போ எங்கள் சேர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மட்டும்தான் நடக்கும், இங்கே நடந்துக்கிட்டு இருக்க இன்னும் 2 அங்கே நடக்காது. இதெல்லாம் நம்ம நினச்சிடும், உங்களுக்கு அறிவு தெரியாது போல இருக்கு, வேத அறிவு இல்லைன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இட்ஸ் நாட் இன் த பைபிள். அப்ப இப்ப இந்த இவங்க துதைன்னு சொல்லிட்டு 2 பேர் 5 பேர் ஜெபம் பண்ணாங்க. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்னன்னா ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர். அப்புறம் பழையபடி போயிட்டு ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே திரும்ப 5 நிமிஷம் சொல்றானே. அடுத்த ஆரம்பிச்சாலும் இதே தான், ஓடர் வித்தியாசமா இருக்கும், சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப நீ சரி யோசிச்சு பார்த்துதான் சொல்ற. உண்மையில அவங்களோட பிறகு பேசி பார்த்தேன், இது இப்படியே பழகி போயிடுச்சு. இவன் இங்க ஆண்டவரே நல்லவர்னு சொன்னா அப்படி அவன் சொல்லவே இல்லை. இப்ப இந்த ஆண்டவர் நல்லவர்னு சொன்னதை வச்சு நான் 6 தடவை பேசிடலாம் அவங்களுக்கு. அதுல எவ்வளவோ இருக்கு தெரியுமா? God is good, ஆண்டவர் நல்லவர்னு சொன்னா அது வேதத்துல இருக்கிற ஒரு பெரிய சத்தியம். ஆண்டவருடைய குணாதிசயத்தை பத்தி, அவர் இஸ் குட், அவர் மட்டும்தான் நல்லவர், நல்லதுன்னு சொல்லி வேற எங்கேயும் அவரை மீறி பார்க்க முடியாது. நல்லவது நல்லவை நல்லவர்ங்கிறதுக்கு அவர் மட்டும்தான் உதாரணமா இருக்க முடியுமே தவிர வேற யாரும் உதாரணமா இருக்க முடியாது. இப்ப எப்படி நம்ம ஏன் வந்துச்சுன்னே தெரியலன்னு ஒரு தொல்லைய பார்த்து சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன வாயிலேயே உடனே அவர் நல்லவர் இல்லைன்னு காட்டிடுறோம் நம்ம, இப்படிதான் நினைக்கிறதா காட்டிடுறோம். God is good, அவர் நல்லவராக இருந்தால் அவர் அனுப்பி அனுமதித்து, அவர் அனுப்பல, அவர் அனுமதித்து நான் அனுபவிக்கிற இந்த தொல்லை எனக்கு நன்மையானதா தான் இருக்கும். அவர் நல்லவர், மல்கியா சொல்லுகிறான் அவர் மாறாத தேவன் இல்லைங்களா, அவர் குணாதிசயம் என்னைக்குமே மாறாது. It doesn't change. Never. அப்படின்னா அவர் அனுமதிச்சு அது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்து வந்தாலும் அவர் நல்லவராக இருப்பதனாலே அது எனக்கு தீங்கானதாக இருக்க முடியாது. எப்படி பாத்தீங்களா? அப்ப நமக்கு ஆண்டவரை பத்தி ஒரு அறிவு இருக்கணும். கர்த்தரை பத்தி அறிவு மட்டுமல்ல, வெறும் ஒரு படிப்பியானமா இருந்துட கூடாது. யோசிச்சு பார்க்கணும், சில நேரம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க வந்து வாசிக்கிறீங்கன்னா, காலையில தியானம் செய்யறீங்களா, ஆண்டவர் நல்லவர்னு சொன்னா அங்க நின்று அதை யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன விதத்துல நல்லவர், எப்படி எப்படி அவர் நல்லவர், என்னென்ன விதத்துல எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருங்க. இதுதான் தியானம்ங்கிறது. God is good. நான் இப்ப அதுல பாதாளத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அவ்வளவு தூரம் தொல்லைகளும் பிரச்சனைகளையும் உங்களை அழுத்தி அழிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், உயிரே போயிருங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நல்லவர். அப்ப நான் இந்த பட்டிருக்கிற கஷ்டம் கூட அது எனக்கு நல்லதா தான் இருக்கும். எப்படி அப்ளிகேஷன்? இப்ப கர்த்தரை பற்றிய அறிவு, அவரை தெரிஞ்சுக்கிற அறிவு நம்ம வளர்ச்சிக்கு தான், நமக்கு நன்மைக்கு தான். அவர் நல்லவர், அவரை பற்றிய அறிவு நமக்கு வேணுங்க. சங்கீதம் 52 சங்கீதத்தை எடுத்து பார்ப்போம். 52 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, 8வது வசனத்திலே, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அவருடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்றான். அவருடைய கிருபைங்கிற வார்த்தை, இது இன்னொரு வார்த்தை நம்ம ரொம்ப இருந்து சிந்திச்சு தியானம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, கிரேஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கிருபை அளவில்லாதது. அவருடைய மக்களுக்கு அளவில்லாமல் அந்த கிருபையை கொட்டி கொட்டி பெருக பெருக கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டாலும் மன்னிப்பு கேட்டு திருந்திக்கிட்டு வந்த பிறகு கொடுக்கிறவர். எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் அளவில்லாமல் கிருபையை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். யாகோபு அதையும் கூட சொல்லி கொடுக்கிறார் தன்னுடைய நூல். பார்த்தீங்களா, இவ்வளவு இறக்கம் அந்த கிருபையில் அடங்கி இருக்கிற இன்னொன்னு அவருடைய மகா இறக்கம், அவருடைய குணாதிசயம் தான் கிருபை. அவருடைய மகா இரக்கத்தை பத்தி சொல்லுகிறார். அதனாலதான் அவருடைய வந்து நம்ம மன்னிக்கிற தேவனா நம்ம சொல்லுகிறோம். மன்னிக்கிறவர் மனுஷன், நம்ம வந்து திருந்த வேண்டியவர், திருந்தி வாழ வேண்டியவர்கள். அதான் கிறிஸ்தவனுக்கு இன்னொரு பேர், திருந்தி வாழ வேண்டியவர். எங்க ஒருத்தன் திருந்தாம தான் செஞ்சதை விடாப்பிடியா சரின்னு சொல்லிக்க பாக்குறானோ அவன் தான் திருட்டு பயன். இப்ப எனக்கிட்ட ஒன்று இருக்குது, செஞ்சா செய்யாததுக்கு மன்னிப்பு கேட்டுவேன். சில பேசுவோம், ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? தெரியல, உங்க மனசுக்கு தப்பா பட்டிருக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டேன், திருட்டு பையன் யாருக்கோ பிடிக்காம இருந்திருக்கலாம். மனுஷங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்லிட்டேன். இப்ப சில பேருக்கு பகன் இருக்கும், பிடிக்காம இருந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னு தெரியாம இருக்குதா இல்லையா? மன்னிப்பு கேட்டுக்கிறல எனக்கு என்ன குறைஞ்சு போயிட போகுது? கிறிஸ்தவன் மன்னிப்பு கேட்கறதுல குறைஞ்சிருவானு? ஒண்ணுமே இல்லை. அது நல்லது தெரியுமா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, உங்க மனசை கஷ்டப்படுத்த மனுஷங்க முடிஞ்சா இல்லையா? திருந்தி வாழ வேண்டியவர். ஆனா எங்க இருந்து நமக்கு இதெல்லாம் கத்துக்கிறோம்? அந்த மகா இரக்கம் உள்ள அந்த தேவன். ஏ, அவர் மன்னிக்கிற தேவன். இந்த கிட்ட குமாரன் வந்து எவ்வளவு செஞ்சிருக்கிறான் அப்பாவுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், நிறைய அவனுக்கு தான் பிள்ளைன்னு ஒரு உரிமை இருந்தாலும் கூட இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறது, எவ்வளோ வளர்த்ததெல்லாம் விட்டுட்டு அவ்வளவையும் தூக்கிட்டு போயிட்டு, சரி தூக்கிட்டு போயிட்டு 10 மடங்கு அதெல்லாம் விருத்தி செஞ்சு திரும்ப வந்திருந்தாலும் நல்லாயிருக்கும், எல்லாம் இழந்து போயிட்டு வாரான்னா நம்ம ஊரில் இருக்கிற அப்பா அம்மாலாம் என்ன செஞ்சுருப்பாங்க? அங்கே வர்றதுக்கு முந்தே அவனுக்கு ஆள் வச்சு அடிப்பாங்க இல்லையா? பண்ணினதையும் பண்ணிட்டு போறான், திரும்பி வர்றான், இருக்கிறது இன்னும் கூட வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறானோ அப்படின்னு ஆண்டவர் எப்படி பார்க்குறோம்? தேவனை காட்டுகிறது இல்லையா? அந்த அப்பா அங்கே வாரதையே பார்த்து வீட்டில் விருந்தெல்லாம் பெருசாக தடபொருளாக செய்ய வச்சு எல்லாம் இது பண்ணி அவனை வாய் திறந்து கூட பேச விடாமல் போய் கட்டி பிடிச்சி அவ்வளவையும் கொட்டுறாரா இல்லையா? அதுதாங்க ஆண்டவர். அவர் மன்னிக்கிற தேவன், மகாயிரப்பும் மன்னிப்பும் உள்ள தேவன், பார்த்தீங்களா? அப்ப நம்ம தேவனை பற்றிய சரியான அறிவு நமக்கு அவசியம். ஒரு நாளும் வாழ்க்கையில துன்பங்களை சரியா சந்திச்சு வாழ முடியாத ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய தேவன், அருமையான தேவன் நமக்கு ஆண்டவர், பார்த்தீங்களா? அடுத்தது இன்னொன்று, ஒன்று முதலாவது வந்து நமக்கு சரியான அறிவு இருக்கணும் தேவனை பற்றி. வேதத்துல இருந்து தான் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆனா நம்ம அந்த அறிவை வளர்த்துக்க வேண்டியது, அனுபவபூர்வமா தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய நோக்கங்களை பற்றி, அவருடைய நோக்கங்களை பற்றி, அவருடைய நோக்கங்கள் திட்டங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், ரோமருக்கு, ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் அதுல 28வது வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும், எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிடுவோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப இதுல கூட இந்த நன்மைக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். சில பேர் இது சரியா புரிஞ்சுக்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொன்னா, இந்த நன்மைக்குங்கிறது அதுல கர்த்தர் எல்லா காரியங்களையும் பயன்படுத்தி நம்ம என்ன விதமாக வளர்க்கிறாருங்கிறது தான் அங்க நன்மைன்னு சொல்லுது. அதாவது தீங்கு, நமக்கு நடக்கின்ற தொல்லைகள் தீங்கும் அதுல அடங்கி இருக்குது. ஏன்னா அந்த தொல்லைகள் தீங்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மோசமானதா பார்க்கல, நன்மையானதா பார்க்கிறார். நாம தான் அது பிடிக்காம அவரை திட்ட பார்க்கிறோம், இல்லாட்டி அலட்சியமா பேச ஆரம்பிச்சிடறோம். கர்த்தர் அதை கெட்டதா பார்க்கல. ஏன்னா அவருடைய நோக்கத்தின் படி, இப்ப நாங்க இங்க இருக்கிறோம் வச்சுங்க, ஆண்டவர் மேல இருந்து பாக்குறார், தொல்லை வருது, வந்து சந்திச்சிருது, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நமக்கு எல்லாம் ரொம்ப வழியா இருக்குது. ஆண்டவர் மேல இருந்து பாக்குறவருக்கு அங்க எங்க போய் முடியுது? நல்லா தானே போய் முடியுது. அப்ப என்ன செய்கிறார்? இதை அனுமதித்திருக்கிற தேவன் அதற்குள்ளாக நம்மை புடம்போட்டு பொன்னாக மாற்ற பார்க்கிறார். நல்லதான் போய் முடிய போ, ஆனா நமக்கு அது புரியாம இருக்குது. அது கர்த்தருடைய நோக்கங்கள் திட்டங்களை பற்றி நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும், அதோட இலக்கு என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். இதை வேதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பொல்ல வருகிற பொழுது நம்ம சரியான விதத்துல நடந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவர்களாக. ஆண்டவர் அது மட்டும் இல்லாம சொல்லி இருக்கிறாரு, எப்ப எப்படியெல்லாம் வந்தாலும் கூட நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லல, நான் உன்னோடு இருக்கிறேன். இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திரத்தில் அவர் அழைத்து கொண்டு போகிற பொழுதும் அவர் என்ன சொல்லி இருந்தார்? நான் உன்னோடு இருக்கிறேன். அவருக்கு வெளியரங்கமா பார்க்கக்கூடிய விதத்திலையும் கூட அவர் வழிகாட்டி அந்த தேவன் கொண்டு போனார். இருந்தும் அவர்கள் அவரை நம்பவில்லை, முறுமுறுத்தார்கள். நான் உன்னோடு இருக்கிறேன், அவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மூணாவதா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவருடைய தெய்வீக அன்பின் உண்மையை பற்றி தெரிந்துக்கணும். அவருடைய தெய்வீக அன்பு, அந்த அன்பு வந்து எப்பவுமே நமக்கு ஒரு நித்தியமான அன்பு. அந்த அன்பு நமக்கு அவர் குறைஞ்சே போயிடாது, தொடர்ந்து நம்மோட இருக்கும். நாம கூட தான் கர்த்தர் மேல காட்டுற அன்பை நம்ம குறைச்சிடுறோம், சில நேரங்கள் குறைச்சிடுறோமா இல்லையா? ஒரே விதமா அன்பு காட்டுறது இல்ல, சில நேரம் அதீதமா அன்பு எல்லாம் காட்டுவோம், அப்புறம் சில நேரம் சலிச்சு போயிடும். மனுஷன் மாறுதலுக்கு உடையவன், மாறிக்கிட்டே இருப்பான். சில நேரம் வருத்தப்படுவோம் அவர் மேல ரொம்ப அன்பு காட்டாததுக்காக கூட. கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்கும் குறைய. நாம தப்பு செய்து அந்த தப்பு செஞ்சு திருந்த போறோம், ஆனா திருந்தாம இருக்கிற நேரமும் சரி, இவன் பாரு தப்பு செஞ்சு இன்னும் மன்னிப்பு கேட்கவே ஆரம்பிக்கலங்கிறதுக்காக அவர் அன்பை குறைச்சிடுறாரா? இல்ல, நாம் அவருடைய பிள்ளையாக இருப்பதுனாலே அவருடைய அன்பை பத்தி ரோமர் 8வது அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசியில 9:35 எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போடும் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அன்பு நம்ம அன்பு கூறுகிறவர்களால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறேன். இதெல்லாம் என்னங்க நம்ம பார்த்து அட்மயர் பண்றதுக்காக எழுதி வச்சிருக்குது? துன்பம் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கிற நேரம் இதான் வாசிக்கணும், இதுலதான் ஆறுதல் காணும். சரி, அடுத்த நிமிஷம் இது மூலமா என் உயிரே போனாலும் சரி, அவர் என்ன நேசிக்கிறார். இதுக்கு மத்தியிலும் அவர் என்னை நேசிக்கிறார். நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், கேன்சர் தீர்ச்சிதான் போல இருக்கு, ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணி தைராய்டு கேன்சர் முழுசா எடுத்துட்டாங்க. நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கேன்சர் கிருமி வேகமா போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்கேன் பண்ணி எடுக்கணும், ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் எந்த அளவுக்கு போயிருக்கு, அடுத்த நடவடிக்கை என்ன செய்யலான்னு. ஆனா அந்த அம்மா கிராமத்தம்மா ரொம்ப தெரியாது. கேன்சர்ல ஒரு இது என்னன்னா சில நேரம் சாரதுக்கு முந்தி பர்ஃபெக்டா சரீரம் இருக்கிற மாதிரி காட்டும், அப்புறம் படார்னு அடிச்சிடும். நண்பன் ஒருத்தர் அப்படி இருந்து விக்ரமே போயிட்டான். அப்ப அந்த அம்மா கேட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நல்லா இருக்கிறேன், ஆண்டவுடைய கிருபையில நல்லா இருக்கிறையா, இப்படியோ நீங்க வந்துட்டீங்க பார்க்க கிடைச்சதே பெரிய சந்தோஷம் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பழையபடி ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாம் பார்த்துக்கலான்னு இருக்கிறேன். ஆண்டவர் நன்மையே செய்கிறவரா இருக்கிறார், சொல்ல முடியுமா? அதுக்காக கொடுக்க பாரு, என் மேல எப்பொழுதும் எப்பொழுதும் நன்மையுடையவராக இருக்கிறார். தாவீது தப்பு செஞ்சிட்டான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கும்படியா வச்சுட்டாரா இல்லையா? இந்த மகன் வெரைட்டி ஓடிக்கிட்டே இருக்கிற நேரம் என்ன செஞ்சான்? இப்படியெல்லாம் ஓட வச்சுட்டே நீ தெய்வமா நான் சொல்லிட்டு இருந்தான், இல்ல வேற அதெல்லாம் நல்லதுக்குதான் ஆண்டவரே, எந்த அப்பு தான் காரணம், ஆனா இதுக்கு மத்தியிலையும் நீ என்னோடு இருக்கிறீர்கள், இவ்வளாமல் நீ தொடர்ந்து அன்பு காட்டுகிறீர்கள். இந்த சிச்சையும் கூட அந்த அன்பின் காரணமான சிச்சையாகத்தான் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணுங்க, சும்மா துன்பங்களை தாங்கிட முடியாது. தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு பக்கத்துலயே நம்ம கையில வச்சிருக்கிற வேதத்துல எல்லாம் இருக்கு, நம்ம கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியத்தான் நம்ம அதை அணுகணும், அதைதான் வேதம் சொல்லி கொடுக்குது. சரிங்களா? தொடர்ந்து நம்ம யாக்கோபுல இருந்து இந்த தொல்லைகளை தாங்கி வாழ்வது எப்படி என்பதை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை தொடர்ந்தும் கூட நம்ம சிந்திக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, காலை வேளையிலே இந்த யாக்கோபு நிருபத்தின் மூலமாக நீரும் எம்மோடு பேசியிருக்கிறீர் என்பதை உணர்கிறோம். நிச்சயமாக நீர் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீர். தொடர்ந்து யாக்கோபுவின் வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து ஆராய்கிற பொழுது அவற்றை நன்றாக தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக பயன்படுத்துகின்ற படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய ஐக்கியத்தை நீர் பெருக செய்யும் ஆண்டவரே, உடைய அன்பில் நாம் இன்னும் அதிகமாக வளரவும் உயரவுமாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமேன்.